போகும், உயிரும் மறைந்து போகும், அழியாத ஆன்மாவை காத்திடு. ஆண்டவர் வருகை காத்திரு, ஆயத்தமாய் நீ இருந்திடு, ஆயத்தமாய் நீ இருந்திடு. கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் நமது நம்பிக்கை வீணேயாகும். அவரோடு நாம் இறந்தால் அவரோடு உயிர் தெழுவோம், நித்தியமும் அவரோடு நிலைத்திருப்போம். உலகம் அழிந்து போகும், உயிரும் மறைந்து போகும், அழியாத ஆன்மாவை காத்திடு. ஆண்டவர் வருகைக்கு காத்திரு, ஆயத்தமாய் நீ இருந்திடு.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் ஆறாவது ஞாயிறை சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்பதனை நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆண்டவரில் நம்பிக்கை இல்லாதவர்கள் உயிரோடு இருந்தும் அவர்கள் இறந்தவர்களாகவே கருதப்படுகின்றார்கள் என்பதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தவர்கள் நீரோடையோறும் நடப்பட்ட மரங்களைப் போல என்றும் பசுமையாக இருப்பர், ஒரு வளமான வாழ்க்கையை பெற்றிருப்பர் என்பதனை இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியா நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே நாம் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம், நீரோடையோறும் நடப்பட்ட மரங்களாக என்றும் பசுமையாக இருக்கக்கூடிய அந்த மரங்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்வும் வளமாக இருக்க அவருடைய அருள் துணையை வேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
உலகினிலே நன் மனதொருக்கு அமைதி ஆகுவே. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல்ல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5-8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர், பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. வாழ்க்கை ஒரு முறைதானே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே, நண்பனே வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. இயேசுவோடு இணைந்த வாழ்வு இன்ப துன்பம் கலந்த வாழ்வு, வாழும் வாழ்க்கை அவரோடுதானே, வாழும் வாழ்க்கை அவரோடுதானே.
வாழ்க்கை அவருடுதானே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே, நண்பனே வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துன்பமில்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துயரமில்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துன்பமில்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் துயரமில்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன், அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன், அவரோடு இணைந்து வாழ்ந்தால் பலனடைவேன், பலனடைவேன் நான், பலனடைவேன், பலனடைவேன் நான், பலனடைவேன். வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கவலை இல்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கலக்கமில்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கவலை இல்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கலக்கமில்லை, அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன், அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி கொடுப்பேன், அவரோடு இணைந்து வாழ்ந்தால் பலனடைவேன், பலனடைவேன் நான், பலனடைவேன், பலனடைவேன் நான், பலனடைவேன். வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே. இயேசுவோடு இணைந்த வாழ்வு இன்ப துன்பம் கலந்த வாழ்வு, வாழும் வாழ்க்கை அவரோடுதானே, வாழும் வாழ்க்கை அவரோடுதானே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே நண்பனே, வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தை 12 மற்றும் 16-20 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழவில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா
அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்காண்ட் செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 17-20 முதல் 26 வரை. இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதையா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், வார்த்தையோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தையான தேவன் நம்மை நிறைவாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். இன்றைய நாளினுடைய இறை சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளில் நம்ம 3 வாசகங்களும் மிக அருமையான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. நம்முடைய வாழ்க்கை சூழல்களுக்கு மத்தியிலே இந்த இறைவார்த்தை வந்து நமக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற, இன்றைக்கி ஒருத்தருக்கு மட்டுமல்ல இது உலக நாடுகளுக்கே வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொக்கிஷம் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா, நம்முடைய விவிலியம் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிள் மட்டுமாக தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, எல்லா புத்தகங்களும் நன்மையை சொல்லுகிறது, ஆனால் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அடையாளமாய் விவிலியம் இருப்பதை நான் ஆழமாக உணர்கிறேன், நம்புகிறேன். இந்த அடிப்படையில் இன்றைக்கு கடவுள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னும் சற்று ஒரு பரந்துபட்ட நிலையில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு சுவாமி பாருங்கள், லூக்கா நற்செய்தியில் 6வது அதிகாரத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட அந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது, இயேசு திரு தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதையா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்து வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இந்த ஒரு முதல் பகுதியை வந்து நம்ம சிந்திக்கிற பொழுது திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து என்ற வார்த்தையை பார்க்குறோம். இந்த பகுதி வந்து நம்ம மத்தேய நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய மலை பிரசங்கத்துக்கு இணையான ஒரு பகுதி தான் இந்த ஒரு பகுதி. இங்கேயும் ஒரு மலை பிரசங்கம், இது ஒரு மலை பிரசங்கம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறபடியாக சமவெளி அந்த இடத்துல தான் இயேசு பேசுகிறார். மலையிலிருந்து அவர் திருத்தூதர்களும் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். அப்போ மலையிலிருந்து பேசக்கூடிய ஒரு செய்தி இந்த இடத்துல சமவெளியிலிருந்து பேசப்படுகிறது. அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, பெருந்தலான அவருடைய சீடர்களும் யூதையா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் ஆகிய கடற்கரை பகுதிகளிலிருந்து வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இந்த இயேசுவினுடைய பணிகளை நம்ம வந்து உற்று பார்க்குற போது இரண்டு அருமையான பணிகளை அவர் செய்து கொண்டே இருந்தார். அவருடைய அந்த நேரத்தை வந்து பிரித்து வச்சு செய்தார். ஒன்று வந்து அறிவிப்பது, இன்னொன்று குணப்படுத்துவது, ப்ரீச்சிங் ஹீலிங், ரெண்டையும் அவர் செய்தார். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவரை நாடியவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தவங்கள் தான் இயேசுவுக்கு பின்னாடி வராங்க. இது சீடர்களுடைய கூட்டத்தினர் மட்டும் அங்கே இல்லை, சீடர்கள் மட்டும் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாதபடி அந்த இடத்துல யூதேயா, தீர், சீதோன் மற்றும் எருசலேம் பகுதிகள், இத்தனை பகுதிகளிலிருந்து மக்கள் கூடியிருந்தாங்க. எருசலேமில் வந்து புகழ்பெற்ற ரபாய்கள் இருந்தாங்க, ராபிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் இருந்தாங்க, வரலாறு புகழ்பெற்றவங்க அவங்கெல்லாம் இருந்தும் கூட அவர்களை நோக்கி இந்த கூட்டம் செல்லவில்லை. இவர்கள் எல்லோரும் இயேசுவை தேடி வந்தார்கள். பாருங்கள், அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பெருந்திரளான அவருடைய சீடர்களும். அப்போ சீடர்கள் வெறும் 12 பேர் மட்டும் இல்லை, பெருந்திரளான அவருடைய சீடர்களும். அப்போ சீடர்களுடைய எண்ணிக்கை பெருந்திரளாக மாறி இருந்திருக்கிறது. அப்போ அந்த சீடர்களை பார்த்து இயேசு பேசுவதாக இந்த பகுதி அமைகிறது. அப்போ பாருங்கள், ஒரு அடிப்படையான கேள்வி, இவ்வளவு பகுதியிலிருந்து மக்கள் ஏன் இயேசுவிடம் வந்தார்கள், ஏன் இயேசுவிடம் அவர்கள் சென்றார்கள்? இப்போ இந்த கேள்விக்கு பதில் நாம் கேட்கும்போது, நான் ஏன் இயேசுவிடம் செல்ல வேண்டும்? இப்போ நான் ஏன் இயேசுகிட்ட போகணும்? நம்ம எல்லாரும் சொல்கிறோம், இயேசுவிடத்தில் போங்கன்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம், சொல்கிறோம். அதுவே தான் எனக்கும் பாடமாக நானும் வைத்திருக்கிறேன். என்னை போன்ற குருக்கள், அறிவிக்கிறவங்க எல்லோருமே அதையேத்தான் நாங்கள் பாடமாக வச்சுருக்கிறோம், அதையேத்தான் நாங்களும் செயல்படுத்துகிறோம். நாங்களும் ஏதாவது ஒன்றுனா இயேசுவிடத்திலே போகிறோம், நீங்களும் இயேசுவிடத்திலே போங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பகுதியை பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அன்று வாழ்ந்த அத்தனை மக்களும் பெருந்திரளான மக்கள் இயேசுவிடத்திலே போனாங்க. நம்ம மத்தியிலே கூட நம்ம பார்க்குற போது எல்லாருமே பெரிய அறிவாளிகளோ பெரிய படித்து மெத்த படித்த மேதைகளோ அல்ல, நம்ம எல்லாருமே சாமானியர்கள். சாதாரண நிலையில் கடவுளை புரிந்து கொள்ள விரும்புகிற, நமக்கு உகந்த விதமாக, நமக்கு புரிந்து கொள்ளும் விதமாக இயேசுவை புரிந்து கொள்ள, கடவுளை புரிந்து கொள்ள விரும்புகிற பிள்ளைகள். அப்போ அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க, மெத்த படித்தவர்கள்லாம் வரல, பரிசேயர்கள், ராபிகள், விவிலிய அறிஞர்கள் அவங்களாம் வரல, சாதாரண மக்கள் பெருந்தளாக ஆண்டவரை நோக்கி, ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுது, இயேசு பேசுறது புரிஞ்சுது. அப்போது இந்த நேரத்தில் நான் ஏன் இயேசு விடத்தில் போகணும் அப்படின்னு கேட்குற பொழுது அவர்கள் எனக்கு முன் உதாரணமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் எதை தேடி இயேசு விடத்தில் போனாங்க, எதை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? அப்போ கண்டிப்பாக அது எனக்கும் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு எது இயேசு எதை கொடுத்தாரோ, ரியலாக என்னை போல் ஒரு மனுஷனாக நின்று அவர் என்ன கொடுத்தாரோ அதே இதை இயேசு எனக்கு இன்றைக்கும் கொடுப்பார். எனக்கு கண்ணு முன்னாடி அவர் இல்லைன்னாலும் அவர் கொடுப்பார், கண்டிப்பாக அதை நம்புகிறோம். இந்த நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம், நீங்களும் இயேசுவிடத்தில் போங்க. இப்போ இந்த பதிலுக்கு வந்து இந்த கேள்விக்கு வந்து நம்ம பதிலை கண்டுபிடிக்கிறோம், ஏன் இயேசுவிடத்தில் நம்ம போகணும்? அப்போது இருந்தவங்க இயேசுவிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை கண்டாங்க, ஏதோ ஒரு அற்புதத்தை கண்டாங்க, வித்தியாசமான ஒரு அதிகாரத்தை கண்டாங்க. அப்போ அந்த அதிகாரம் எங்கே இருந்தது? அப்போ தான் சொன்னாங்க, பேய் இயேசு ஓட்டுறாரு எல்லாத்துக்கும் அதை. அப்போ சொன்னாங்க, இவருக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது? பேய்களை விரட்டுகிறார், கடலை அடக்கிறாரு, இயற்கையின் மீது அதிகாரம் வச்சிருக்கிறாரு,
இவருக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது? தண்ணீரை வந்து திராட்சை ரசமாக மாத்துறாரு. அப்போ அவங்களுக்குள்ள எழுந்த கேள்வி, எங்கிருந்து இவருக்கு இந்த அதிகாரம் வந்தது? அப்போ இதையெல்லாம் கடந்த ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குது, அதைத்தான் இப்போ நாம் பார்க்குறோம். ஏன்னா நம்ம அந்த ஸ்பேஸை கடந்து வந்துட்டோம். அவங்க வாழ்ந்த காலத்தினுடைய அந்த சூழலை விட்டு நம்ம இயேசுவை தாண்டி வந்து நிற்கிறதுனால இயேசுவை இன்னும் முழுமையாக புரிஞ்சு கொள்வதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. அதைத்தான் ரெண்டாவது வாசகத்தில் பவுலடியார் மிக அழகாக குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. பாருங்க, இதுதான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இறந்த பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே உள்ள ஒரு கேள்வி. எல்லா மதத்தை சார்ந்தவங்க, எந்த இனத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு கேள்வி, இறந்த பிற்பாடு அவங்களுக்கு என்ன நடக்குது? அப்போ வேதம் மிக தெளிவாய் சொல்லுது, இயேசு இறந்து உயிர்த்தார். இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அப்போ இயேசுவிடத்தில் போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவர் நம்மை மீண்டும் உயிருடன் எழுப்புவார். அவர் உயிரோடு எழுந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம காண முடியாத ஒரு ஆசீர்வாதமான இடத்துல இருக்கிறாரு. நமக்கு புரிஞ்சு கொள்ள வேணும்னாக்க ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம், மோட்சத்தில் இருக்கிறாரு. சில பேருக்கு சந்தேகம் வருது, மோட்சம் எங்கே இருக்குது, மோட்சம் இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா? ஒரு முறை நான் சொன்னேன், இறந்தவர்கள் இறந்து போய்விடுவதில்லை, இறந்து நமக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு சகோதரிக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, மோட்சத்தில் இருக்கிறாங்களா அல்லது அதுக்கு முன்னாடி ஏதாவது இடத்துல இருக்கிறாங்களா? பாருங்கள், இந்த இடத்துல இருந்து கடந்து போய் அவங்க ஒரு மகிழ்ச்சியான இடத்துல இருந்தாலே அதுக்கு பேர் மோட்சம்தான். இப்போ ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு நம்ம உள்ளே போகிறோம், பெரியவங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே வெயிட்டர்ஸ் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுவோம், மோட்சம் மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் அந்த கல்லறை திருநாள் கல்லறைகளில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெகஜோதியாக லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், எல்லா பக்கமும் மெழுகுதிரி மாலை ஒரே வாசம் அப்படி இருக்கும். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், அந்த கல்லறை திருநாள் அன்றைக்கி கல்லறைகளை பாருங்கள், மோட்சம் மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு வாங்க. இது மோட்சமானா இல்லை, இது மோட்சம் மாதிரி. அப்போ பாருங்கள், மோட்சம் என்கிற நிலையை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள முடியுதுன்னா, அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல். அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் போய் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மனிதரோ அல்லது ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருக்கிறவங்க இந்த மோட்சம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய மகிழ்வான சூழல். இப்போ அந்த இடத்துல தான் அவங்க இருக்க போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம ஒரே வார்த்தை சொல்கிறோம், மோட்சம் அப்படின்னு சொல்லிடுறோம். அது இந்த ஸ்டேஜா அந்த ஸ்டேஜா, இங்கே என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கும், சிக்கன் 65 இங்கே கிடைக்குமா, அங்கே லெக் பீஸோடு கொடுப்பாங்களா இல்லை ஹக்கீம் பிரியாணி கிடைக்குமா அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. இப்போ இந்த மோட்சத்தினுடைய நிலையை நம்ம பார்க்குற போது அது ஒரு மகிழ்ச்சியான நிலை, அப்படி தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் இதெல்லாம் போனோடனே புரியும், அதனால் போய் பார்த்துட்டுலாம் வர முடியாது, போனால் போனது தான். அதனால தான் சொல்கிறோம், பொறுமையாக போகலாம், நீங்கள் அதை அந்த நம்பிக்கையிலேயே வாழ்வோம். எதிர்நோக்குங்கிறது அதுதான், கடவுள் கண்டிப்பாக நம்மளை வந்து கைவிட மாட்டார், சிறப்பாக பார்த்துப்பார் அந்த நம்பிக்கை. அப்போ இறந்து அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் தான் முதலிலே எழுப்பப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தையும் அவரோடு இணைந்திருப்பவர் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பது உறுதிப்படுத்துகிறார். அப்போது இயேசுவிடத்தில் போனால் என்ன நடக்கும், இந்த ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைக்க போகுது. அப்போது இந்த அபிஷேகத்துக்காகத்தான் எல்லோரும் இணைந்திருங்க, இயேசுவோட இணைந்திருங்க நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இறைவாக்கினர் எரேமியா நூல் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவரே சொல்கிறாரு, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். பாருங்க, மனிதரில் நம்பிக்கை வைப்போர், அதுவும் வலுவற்ற மனிதரில் தம் நம்பிக்கை வலிமையை காண்போர் சபிக்கப்படுவர். கடவுள் அதுக்கு எதிர்மாறா இன்னொரு வசனம் சொல்லப்படுது, கடவுளிடத்திலே நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இப்போ நம்ம பார்க்குறோம், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கு அவர் தரும் நலன்கள் என்னென்ன அதை பார்க்குறோம். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வச்சா எனக்கு என்ன நடக்கும், மனுஷன்கிட்ட நம்பிக்கை வச்சா சாபம் தான் கிடைக்க போகுது. அப்போ உடனே டிப்பிக்கலாக மனுஷங்களை நம்பவே கூடாதா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம், மனிதர்கள் அப்படிங்கிற பொழுது மனிதர்களால் உருவாக்கப்படுகிற ஒரு காரியம் அது எதுவாக இருந்தால். கடவுளும் மனுஷங்களை வச்சு தான் வேலை செய்கிறாரு, ஆனால் மனிதர்களாக சேர்ந்து ஒரு பாபியல் கோபுரத்தை கட்டினாங்க. இது கடவுளுடைய திட்டம் இதில் இருக்குதான்னு அவங்க எதிர்பார்க்க கேட்கல, அது சாபம். ஆதாமும் ஏவாலும் சேர்ந்து ஒரு திட்டம் கட்டினாங்க, இந்த பழத்தை சாப்பிட்டா கடவுளை மாதிரி ஆகிடுவோம், அது சாபம். அப்போ மனிதர்களால் கட்டப்படுகிற எந்த ஒரு காரியமும் சாபம், கடவுளால் கட்டப்படுகிற காரியம்தான் ஆசீர்வாதம். இப்போ அதுதான் வேதம் சொல்கிறது. ஆண்டவரில் நம்பிக்கை அப்படின்னா ஆண்டவர் கட்டுகிற காரியத்தில் நம்பிக்கை வைக்கிறது. இப்போ பாருங்கள், இயேசு சீடர் மீது பார்வையை பதித்து கூறுறாரு, அப்படி தான் எழுதியிருக்கு நற்செய்தியில். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், சீடர்கள் பெருந்திரளாக நிற்கிறாங்க, 12 பேர் இல்லை, 12 பேர், 72 பேர் ஆகி 72 பேர் எக்ஸ்ட்ராவாக மாறிட்டாங்க. அப்போ பெருந்திரளான அந்த சீடர்கள் பக்கமாக திரும்பி இயேசு சொல்லது என்னென்னா, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர். பாருங்கள், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. ஏழைகளுக்கு என்ன வேணும்? காசு பணம் வேணும். நம்ம பார்வையில் ஏழைகள்னால் ஒன்றும் இல்லாதவங்க, சோத்துக்கு வழி இல்லாதவங்க, பஞ்சத்தில் கஷ்டப்படுறவங்க, பசியில் கஷ்டப்படுறவங்க, இவங்கள தான் ஏழைகள்னு சொல்லுவோம். அப்போ ஏழைகளுக்கு வீடு வேணும், சாப்பாடு வேணும், படுக்க தூங்க இடம் வேணும், இதுதான் தேவைப்படுற காரியம். ஆனால் வேதம் சொல்லுது, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. அப்போ இறையாட்சிங்கிற ஒரு பெரிய அடையாளத்தை இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஏழைகள்ங்கிற அந்த வார்த்தையினுடைய டிஸ்கிரிப்ஷன், அந்த விளக்கத்தை நீங்கள் உற்று பார்க்குற போது, நாம் நினைக்கிற ஏழைகள் அப்படி அல்ல, அந்த ஏழைகள் இன்னும் வித்தியாசப்படுகிற ஏழைகள், வித்தியாசமான நிலையில் தங்களை ஏழைகள் ஆக்கி கொண்டவர்கள். சீடர்கள் அப்படித்தான், எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, விட்டுட்டு கடவுளுடைய இறையாட்சிக்காக வந்து நிற்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறோம், இப்பொழுது பட்டினியாக இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். பட்டினியாக இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? சாப்பாடு கிடைக்கணும், பிரியாணி கிடைக்கணும், வயிறு நிறைய ஏதாவது உணவு கிடைக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். நிறைவுங்கிறது வெறும் வயிறை சார்ந்தது அல்ல, அதை விட உயர்ந்த ஒரு அடையாளம். அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். இப்போது இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம பார்க்குற பொழுது அடுத்தது ஒரு சொல்கிறார் பாருங்கள், மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர், அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள். அப்போது நீங்கள் அடுத்தவங்க நம்மளை கடவுளின் பொருட்டு, நம்ம உலக காரியத்தின் பொருட்டு இல்லை, கடவுளின் பொருட்டு வெறுத்து தள்ளும் பொழுது நீங்கள் பேருவகை கொள்ளணும், மகிழ்ந்து கொண்டாடுங்க, ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதி ஆகும். பாருங்கள், இப்போது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குற போது எங்கள் இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழத்தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் அழைச்சிருக்கிறாரு. நம்மளுடைய இந்த சான்று பகருகிற வாழ்க்கை, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் ஓரமாக ஒரு 50 பெண்களை வச்சுக்கிட்டு ஒரு கூடி குதுகலிச்சு கும்மாளம் போட்டு வாழ்ந்ததுனால ஒரு நானும் ஒரு சாமியார், நானும் ஒரு இது வச்சுருக்கிறேன், ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு அவர் ஓடினவர் இல்லை. அவர் எல்லா சட்டங்களையும் உடைத்தெறிந்து தன்னை முழுவதுமாய் கையளித்த ஒரு அடையாளம் சிலுவையில். அவர் இந்த உலக காரியங்களுக்குள்ளே மூழ்கி இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த சிலுவையில் ஏறி இருக்கவே முடியாது. அவருக்கு சீடர்கள், ஆண் சீடர்கள் இருந்தாங்க, பெண் சீடர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் அரவணைத்து கொண்டவர் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சிலுவையில் ஏறுறார். இதுதான் இயேசுவினுடைய அடையாளம். இப்போ இந்த அடையாளத்தை நாம் பார்க்குற போது அவர் இறந்தும் இறவாதவரை போல இருக்கிறார். அதுதான் இன்றைக்கி 2வது வாசகம், இறந்தும் அவர் இறவாதவர் நம்மளோடு இருக்கிறார். அப்போ இயேசுவோட இணைகிற பிள்ளைகள் நாமளும் நம்மளுடைய செயல்களில் இயேசுவை போல மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இறந்தும் இறவாதவராக இருப்போம். இன்றைக்கி இருந்தும் இறந்தவராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்க்குற போது, இயேசுவை சாராதவர்கள், இயேசு சொல்லுகிற இந்த மதிப்பீடுகளின்படி வாழாதவர்கள். இன்றைக்கி நிறைய கூட்டம் இருக்கிறது, நிறைய மக்கள் கூட்டம், நிறைய நம்பிக்கையாளர்கள் கூட்டம் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறோம், இன்னொரு கூட்டம் வந்து நான் எந்த கடவுளையும் நம்பலைன்னு சொல்கிறவங்க அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நம்பாதவர்களினுடைய நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இதுதான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக கட்டுப்பாடுகள், நீதி இதெல்லாம் அவங்க ஒரு தெய்வமாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு தெய்வம் உண்டு, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை வாழ்க்கை உண்டு. அப்போ இதெல்லாம் நம்ம ஒட்டி வச்சு பார்க்குற பொழுது, பிறருக்கு உயிரளிக்காத வாழ்வு வாழ்ந்தவர்கள், வாழ்கிறவர்கள் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். பிறருக்கு ஒரு உயர்வை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற மனிதர்கள் எந்த நம்பிக்கையில் இருந்தாலும் நம்ம அவங்கள யோசித்து பார்க்கணும். பாருங்கள், இந்த திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய நூல் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அருளினை நெஞ்சத்து அடை கொடாதானும், பொருளினை தூவான் புதைத்து வைப்பானும், இறந்து இன்னா சொல்ல கிட்பானும், இம்மூவர் பிறந்தும் பிறந்திலாதார் அப்படின்னு சொல்லி திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய நூல் வந்து இந்த வரிகளை சொல்லுது. இந்த திரிகடுகம்னோனே நீங்கள் எங்கேயோ யோசிச்சிடக்கூடாது. சாமியார் பைபிளை விட்டு ஏதோ ஒரு மதத்தோடைய இதை எடுத்து சொல்கிறாரு அப்படி சொல்லிடக்கூடாது. இது தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய, சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. சங்க இலக்கியத்தை பற்றி நம்ம படிச்சிருப்போம் தமிழ் இலக்கியங்களில். சங்க இலக்கியம் அதில் வந்து தொல்காப்பியத்தில் வந்து பதினெண் மேற்கணக்கு, பதினெண் கீழ்கணக்கு, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம்னு நூல்கள் இருக்கிறது தொல்காப்பியத்தில். அதில் வரக்கூடிய பதினெண் கீழ்கணக்கு அதில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் திரிகடுகம். அதில் நிறைய நூல் இருக்குது. திருக்குறளும் அதில் தான் இடம்பெறுகிறது. அதில் வரக்கூடிய ஒரு திருக்குறளை போன்ற ஒரு உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளம் திரிகடுகம். இந்த திரிகடுகம்னு ஏன் பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, சுக்கு மிளகு திப்பிலி, இது மூணும் நம்ம உடலுக்கு நிறைய நன்மை பயக்கக்கூடியது. சுக்கு மிளகு திப்பிலி, அந்த மூணு காரியத்தை நம்ம நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி உயிரளிக்கிறதோ அதே போல் இந்த திரிகடுகம் அப்படிங்கிற இந்த நூலும் மூன்று அடையாளத்தை வச்சு வச்சு நமக்கு சொல்லப்படுகிற செய்தியை வச்சிருக்குது. அருளினை நெஞ்சத்து அடைகொடாதானும், பொருளினை தூவான் புதைத்து வைப்பானும், இறந்து இன்னா சொல்ல கிட்பானும் இம்மூவர். பார்த்தீங்களா, இம்மூவர் அப்படிங்கிற வார்த்தையை இந்த மூன்று மூன்று காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதை வந்து இந்த சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்ற வார்த்தைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒப்பீடு செய்து அது உடலுக்கு நன்மை நலன் பயக்கும், இது ஆன்மாவுக்கு நலன் பயக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த மூவர் பிறந்தும் பிறந்திலாதார், பிறந்தவங்க பிறக்காதவங்க. இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்குற போது இந்த விஷயம் என்ன சொல்லப்படுகிறதுனா, அருளினை நெஞ்சத்து அடைகூடாதானும், பிற உயிருக்கு அருளை மனத்தில் நிறைத்து வையாதவனும், பிற உயிர்களுக்கு அருளை மனத்தில் நிறைத்து வையாதவன். எல்லா உயிர்கள் மீதும் அன்பும் அருளும் வச்சிருக்கணும், அதுதான். பொருளினை தூவான் புதைத்து வைப்பானும், செல்வத்தை தானும் நுகராது பிறருக்கும் கொடுத்து உதவாமல் பூமியில் புதைத்து வைக்கிறவனும். மூன்றாவது, இறந்து இன்னா சொல்லுகிட்பானும், தன்னிலை கடந்த பிறருக்கு துன்பம் தரும் சொற்களை சொல்லுகின்றவனும், தன்னிலை கடந்து பிறருக்கு துன்பம் தரும் சொற்களை சொல்லுகிறவனும். இம்மூவர் பிறந்தும் பிறந்திலாதார், ஆகிய மூவரும் மக்கள் பிறப்பில் பிறந்திருந்தும் பிறவாதவர் அவர் அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. பாருங்கள், இது எதுக்கு இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன், விவிலியத்திலேருந்து தானே நம்ம பேசணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்த விவிலியத்தினுடைய செய்தியை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்தியாவில் நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கை. இப்போ நான் கிறிஸ்துவை நம்புகிறவன், நான் பிதாவை நம்புகிறவன், தூயாவையே நம்புகிறவன், மூவரும் ஒரே நபராக இருக்கிறாங்கன்னு சொல்கிற ஒரே தெய்வத்தை நம்புகிற ஒரு இனத்தை சார்ந்தவன் நான். இதே போல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு மதத்திற்கு பெயரிடப்பட்டிருக்கிறார். நான் கிறிஸ்தவன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறேன். மற்றவங்க அவங்கவுங்களுடைய நம்பிக்கையின்படியாக மதத்தில் ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி எங்கள் இந்தியாவில் இந்த மத வெறி செயல்கள் வெகு வேகமாய் பரவி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இந்த இந்தியாவினுடைய சூழல் என்ன, தமிழகத்தினுடைய சூழல் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்த ஒரு சிந்தனை ஒரு சாமானிய ஒரு கிறிஸ்தவனுக்கும், சாமானிய ஒரு இஸ்லாமியருக்கும், சாமானிய ஒரு ஒரு மதத்தை சார்ந்த ஒரு ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எழக்கூடிய ஒரு விஷயமாய் மாறிப்போயிருக்கிறது. இது நம்மளுடைய உறக்கத்தை தொந்தரவு செய்கிறது. தூங்க முடியாத, நிம்மதியோடு வாழ முடியாத, செயல்பட முடியாத ஒரு சூழலை இன்னைக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது யாரும் மறுக்க முடியாத ஒரு சூழல். இப்போ இந்த சூழலிலிருந்து நாம் யோசிக்கிறோம், இந்த காரியங்களை எல்லாம் வச்சு யோசிக்கிறோம். இந்த காரியங்களை வச்சு யோசிக்கும் பொழுது இப்போ மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பிறந்தும் பிறவாதவரை போல் அவங்க செயல்படக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த இதில் சொல்ல இந்த திரிகடுகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 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 அருமையான செய்தி, அவங்க ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக புரிந்திருந்தால் இதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ நான் அடுத்தவரை அன்பு செய்கிறேன், உயிருக்கு பிற உயிருக்கு அருளை மனதில் நிறைத்து வையாதவனும், அடிப்படை முதல் பாயிண்ட்லேயே இது எல்லாமே முடிஞ்சிருது. இப்போ நான் ஒரு கிறிஸ்தவன், நான் என்ன செய்கிறேன், அடுத்தவங்களை மதிக்கிறேன், அடுத்தவங்களை மதித்து அவர்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுடைய நிலையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை மதிக்கிறோம், மனிதராக மதிக்கிறோம். இப்போ இந்த மதிக்க முடியாத ஒரு அவலமான நிலை இன்றைக்கு உருவெடுத்து கொண்டிருப்பது தான் இன்றைக்கு வேதனையான விஷயமாக இருக்கிறது. இது இந்தியாவிலே மட்டுமல்ல, வெளி தேசங்களிலும் கூட வெவ்வேறு விதமான சூழல்களில் இது செயலாற்றி கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அவங்கவுங்களுடைய ஒரு சுய உணர்வு வெவ்வேறு தலங்களிலே இது வெளிப்படுகிறது. இந்தியாவிலே ஒரு சமய உணர்வாக வெளிப்பட்டாலும் மற்ற தேசங்களிலே வேறு விதமாக வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நிலைகளை எல்லாம் நம்ம வந்து மனசில் வைத்து சிந்திக்கிற பொழுது ஏதோ ஒரு நிலை ஒன்று தடுமாறி கிடப்பதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் இந்த தமிழ் இலக்கியத்திலிருந்து இதை நான் கோட் பண்ணுறேன். ஒருவேளை விவிலியத்திலிருந்து கோட் பண்ணோம்னா இது விவிலியம் சொல்லுது அப்படின்னு மற்றவங்க ஏற்க மறுப்பாங்க. விவிலியத்தை நம்பாதவர்களுக்கும் ஒரு உயரிய ஒரு கருத்து ஒன்று தமிழ் இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதை தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இது ஏதோ நேற்று யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டு செத்து போகல. 2000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி இப்பொழுது நம்ம எடுத்து வச்சு பார்க்குற போது விவிலியத்தினுடைய பண்பு நலனோடு இது ஒத்துப்போவதை நம்ம பார்க்குறோமே. அப்போ பாருங்கள், பிற உயிர்களுக்கு அருளை மனதில் நிறைத்து வைக்கணும், செல்வத்தை வந்து உதவி செய்யாமல் புதைத்து வைக்காமல் எல்லாத்துக்கும் கொடுத்து உதவணும், 3வது தன்னிலை கடந்து பிறருக்கு துன்பம் தரும் சொற்களை சொல்லாமல் பிறரை வந்து நம்ம என்ன செய்யணும், மதிக்கணும். இன்றைக்கி இந்த மனநிலை எங்கே இல்லையோ அந்த நிலை வந்து கேடுகட்ட நிலையாக மாறிப்போகிறது. அப்போது இது இந்த பெரியவர்கள் சொன்னதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூகம் இருக்கும் அப்படின்னா அந்த சமூகம் துன்பப்பட போவது உறுதி. ஆகவே தான் இந்த எச்சரிக்கை செய்தியோட விவிலியம் நின்று கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் இதை நம்ம முதல்ல சொன்ன, நீங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு துன்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்காக மகிழ்ச்சி அடைங்க. அப்போ இன்றைக்கி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், ஏன்னா எங்களுக்கு துன்பங்கள் வருகிறது, ஏன்னா நான் கிறிஸ்தவனாக இருப்பதனால். அதை குறித்து நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம், ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருப்பதை குறித்து நாம் ஒருபுறம் மகிழ்ச்சி அடைகிறோம். துன்பப்படுவதனாலே, ஏன், கிறிஸ்துவுக்காக நான் இருக்கிறேன் என்பதனாலே துன்பம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது தான். அப்போ இயேசுவிடத்தில் வாங்கன்னு நம்ம சொல்லி அழைக்கிறதுனுடைய அழைப்பு எங்கே இருக்குதுன்னா, அவருக்கு இறந்தும் உயிர்த்தவராக இருக்கிறார் அப்படின்னு. அப்போ இருக்கும்போதே நீ உயிரோடு இல்லை அப்படின்னா இறந்து எப்படி நீ உயிர்க்க முடியும்? அப்போ இருக்கும்போது நீ உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதைத்தான் நம்ம யோசிக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ இருக்கும்பொழுது எனக்கு என்று சேர்த்து வைக்கிற, இது என்னுடையது என்று நம்ம அடுத்தவர்களை கொலை செய்கிற மனநிலையை விட்டு வெளியில் வருவது. இன்றைக்கி சாதாரண தலங்களிலிருந்து இந்த நிலையானது உணரப்பட வேண்டும். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு வீட்டுக்குள்ளே மருமக போகிறாங்க, ஒரு மகள் போகிறான்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து வாழ வைக்க வேண்டிய அந்த மகளை சாகடிக்கிறாங்க உணர்வு ரீதியாக. ஏன்னா நாங்கள் நிறைய திருமணங்களை வந்து நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இது வந்து அந்த குடும்பம் சேர்ந்து ஒரு வாழ வந்த மருமகளை துன்பப்படுத்துவது. ஒரு சில இடங்களில் என்ன நடக்குதுன்னா, வாழ சென்றவர்கள் அந்த குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி அவர்கள் என்ன செய்கிறாங்க, சிதைத்து விட்டு அவங்க குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துடுறாங்க, எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வந்துடுறாங்க. அந்த குடும்பம் சிதைந்து போகிறது. அந்த மருமகள் போன வாழ அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப போனவள் சிதைத்து விடுகிறார். இது ஒரு புறம். அப்போ கூட இருக்கிற கணவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய பங்களிப்பை ஒரு பக்கம் சில பேர் பாசிட்டிவாக வைக்கிறாங்க, ஒரு சில பேர் நெகட்டிவாக வைக்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு தளத்தில், இது ஆண் தான் செய்கிறாங்க பெண் தான் செய்கிறாங்க நம்ம சொல்ல முடியல, ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இப்படி செய்துட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த சமூகம் சிதை உண்டு கிடப்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு பங்கு தளத்தில் ஒரு குருவானவர் நான் நிற்கிறேன் அப்படின்னா, நான் அந்த பங்கை வந்து எல்லா இருள் சூழ்ந்த நிலையிலிருந்தும் காப்பாற்றி கட்டி எழுப்பணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்படுறோம். இப்போ அந்த இடத்துல போய் நான் ஒரு பிளவின் அடையாளமாக இருந்தேன் அப்படின்னா, நான் குடித்து விட்டு கும்மாளம் போட்டுட்டு ஒரு குருவானவர் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பங்கையினுடைய நன்மையான காரியத்தை யோசிக்காமல் இருக்கிறோன்னா, நாம் அந்த இடத்துல அந்த சிதைவின் அடையாளமாக இருக்கிறோம். இறந்தவரை போல வாழ்கிறது, இருந்தும் இறந்தவரை போல வாழ்கிறது, அது எல்லா தளங்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கிற. இன்றைக்கி அரசியல் தளத்தில் இருக்கிறவங்க யார் வாழ்ந்தால் என்ன வாழாட்டினா, நம்ம வாழணும்னு நினைக்கிற அந்த உள்ளம் எங்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இருந்தும் இறந்தவரை போல வாழக்கூடிய ஒரு மனநிலை. இதைத்தான் இன்றைக்கு நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு அழுத்தமான செய்தியை நான் வந்து நச்செய்தியில் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அவர் 2வது வாசகத்தில் அதை பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தை, எழுப்பப்பட்டார் அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் கவனிங்க. எழுப்பப்பட்டார், அவர் எழுப்பப்படுவதில்லை, எழுப்பப்படவில்லை. அந்த வார்த்தை நிறைய இடத்துல வருது இன்னைக்கு. கடைசியாக, இப்பொழுதோ கிறிஸ்து இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார், இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர். இந்த வார்த்தையை பாருங்கள், எழுப்பப்படுவர், எழுப்பப்பட்டார், எழுப்பப்படுவதில்லை. இப்போ இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம். இது ஒரு கிரேக்க வார்த்தை, எகெய்ரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. எகெய்ரோ, இந்த எகெய்ரோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, டு அரௌஸ், எழும்புதல், காஸ்ட் டு ரைஸ், எழுப்பப்படுதல், அதுலேருந்து இன்னும் அழுத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கத்திலிருந்து எழும்புதல் அப்படிங்கிறது. இன்னொன்று, டு அரோஸ் ஃப்ரம் த ஸ்லீப் ஆஃப் டெத், இறப்பிலிருந்து எழுதல். டு ரீகால் த டெட் டு லைஃப், இறந்தவரை உயிருடன் எழுப்புதல். இப்படிப்பட்ட அர்த்தத்தெல்லாம் இது வச்சிருக்குது. இதில் இன்னொரு கிராமரை உத்து பார்க்குறோம், இதனுடைய இலக்கணத்தை உத்து பார்க்கும்போது இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் பேசிவ் வாய்ஸ், இந்த ஆங்கிலம் படித்தவங்களுக்கு தெரியும், வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ். நான் பாம்பை கொன்றேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாய்ஸ். பாம்பு என்னால் கொல்லப்பட்டது தான் பேசிவ் வாய்ஸ். பாம்பு என்னால் கொல்லப்பட்டது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்க்குற போது அவர் எடுத்து கொல்லப்பட்டாருங்கிறது வந்து ஒரு பேசிவ் வாய்ஸ். அவராக தன்னை எடுத்து எழும்பி போகல, அவர் எடுத்து கொல்லப்பட்டார், அவர் வந்து இந்த இடத்துல எழுப்பப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம், எழுப்பப்பட்டார். அப்போது சம்படி இஸ் காசிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கடவுளாகிய தேவன் பாருங்கள், இந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இறந்து ஒரு துன்பகரமான நிலையில் இருப்பவருக்கு அவர் மாட்சி எங்கே வைக்கிறாரு, அந்த இறப்பின் வேலையில் வைக்கிறார். இறந்து புதைக்கப்பட்ட அந்த அவர் மீது எழுப்பப்படுகிற அபிஷேகத்தை வைக்கிறாரு, அவர் எழுப்பப்பட்டார். இப்போ இன்றைக்கு நாமும் கூட பல்வேறு விதமான சங்கடங்களுக்குள்ளே விழுந்து புதைந்து கிடக்கிறோம். முக்கியமாக இந்த மதம் சார்ந்த சிந்தனையில் மதம் பிடித்தவர்களாக அலைகிற ஒரு வேதனையை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் வந்து இந்த தெய்வத்தினுடைய இயேசுவினுடைய கோட்பாடுகளை உயர்த்தி பேசுவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் இயேசு வந்து இஸ்ரேல் தேசத்தில் பிறந்தாலும் அவர் ஏதோ பாலைவனத்தில் இருக்கிற மக்களுக்காக பேசினார் அப்படி சொல்ல முடியாது. அங்கே உருவான ஒரு இயேசுவினுடைய ஒரு வைப்ரேஷன் உலகம் முழுமைக்குமாய் அது பரவி இருக்கிறது என்பது ஒரு உண்மை. ஒரு ஹோலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன தரவை எடுத்து நான் விக்கிபீடியாவில் நான் போய் பார்க்குற போது அங்கே ஒரு தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2020 எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தை அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. மேஜர் ரிலிஜியன் விச் இஸ் த மேஜர் ரிலிஜியன் இந்த வேர்ல்டுன்னு போட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா நிறைய, அதில் முதல்ல வரக்கூடிய ரிலிஜியன் எதுன்னா கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு கிறிஸ்தவ மதம் வந்து இவ்வளவு தூரம், அதாவது 31.11% சொல்கிறாங்க, 31.11%, அதாவது 2,382 பில்லியன், நம்மளுடைய குரோரில் சொல்லணும்னா 240 கோடி உலகம் முழுமையுமா. இதுதான் ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு. இந்த கிறிஸ்தவ மதம் தான் வந்து உலகம் முழுமைக்குமான ஒரு உயர்ந்த நிலையில், எண்ணிக்கையில் உயர்ந்த நிலையில் இருக்குது. அதுக்கு பிறகு இஸ்லாம் வருது, அதுக்கு பிறகு மற்ற செக்குலர் ரிலிஜியன்ஸ் வருது, ஹிந்துயிசம் வருது, புத்திசம் வருது, சைனீஸ் வருது, இது மாதிரி சீக்கிசம், ஜுடேயிசம், இப்படி நிறைய மதங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், நமக்கு தெரியாத மதங்கள் கூட அந்த இடத்துல பட்டியலிடப்பட்டிருக்கிற, புரிந்து கொள்ள முடியாத சில நம்பிக்கைகள் கூட அங்கே இருக்குது. அப்போன்னா இவ்வளவு சூழல்களுக்கு மத்தியில் கடவுள் என்ன பண்ணுறாரு பாருங்கள். நம்ம யோசிக்கிறோம், ஒரு பையன் வந்து கேட்டான், கடவுள் வந்து ஏன் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு, உலகத்தை அழிச்சிட வேண்டியதானே. இப்போ நான் என் கிறிஸ்துவ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நான் சொல்லி அப்படி சொல்கிறேன், மற்றதெல்லாம் வந்து பொய் அப்படி சொல்கிறேன்னா, ஏன் வந்து கடவுள் வந்து அந்த நகரத்தின் மீது நெருப்பை போட்டு அந்த மக்கள் மீது நெருப்பை போட்டு எரிச்சிருக்கலாமே, ஏன் எரிக்கலை? சரி, கிறிஸ்துவை விட்டுருங்க, வேறு ஒரு நம்பிக்கையாளர், ஒரு இஸ்லாம் நம்பிக்கையாளர், ஏன் அல்லாஹ் வந்து மற்றவங்களை அழிக்கலை? அல்ல, இந்து நம்பிக்கையாளர், ஏன் வந்து அவர்கள் நம்புகிற ஒரு தெய்வம் வந்து மற்ற நம்பிக்கையாளர்களை அழிக்கலை? எந்த தெய்வமும், நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்குற எந்த மதத்தை சார்ந்த நம்பிக்கையாளரும் சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான காரியம், எந்த தெய்வமும் மற்ற தெய்வ நம்பிக்கையாளர்களை இன்றைக்கு வரைக்கும் அழிக்கலை. ஏன்னா அவங்க கடவுள்களுக்கு தெரியும், நம்ம நம்புகிற அந்த கடவுள்களுக்கு தெரியும், அந்த கடவுளுடைய நிலை ஒன்று தான். இதை உணர முடியாத ஒரு அறிவிலியாக இருப்பது நாம தான். அப்போ அந்த கடவுள்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீ எந்த நம்பிக்கையாளனாக இருந்தாலும் கடவுளுக்கு அது பிரச்சனை இல்லை, நமக்கு தான் இது பிரச்சனை. அப்போ இந்த நம்பிக்கையை, இந்த பிரச்சனையை நம்ம உணர்ந்து கையாள தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ கடவுள், எந்த நம்பிக்கையாளர் வந்து கடவுளுக்கு சான்று பகர்வாங்க? உண்மையாக யார் வந்து இந்த நன்மையான உணர்வுகளை தாங்கி செல்கிறார்களோ அவர்கள் அந்த தெய்வத்துக்கு சான்று பகர போகிறாங்க. இப்போ நான் வந்து என் தெய்வத்தின் பேரால் கத்தியை வச்சுக்கிட்டு ரெண்டு குத்து குத்துறேன் வெட்டுறேன் அப்படின்னா, என் தெய்வம் யார், எவ்வளோ கேவலமான நிலையை என் தெய்வம் செய்துங்கிறத நான் சான்று பகர போகிறேன். நம்முடைய பவுலடியார் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தார், இயேசுவுக்காக ஓடினார். ஆனால் இயேசுவுக்காக ஓடுறோன்னு தெரியாமலே கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு போனார். ஆனால் இயேசுவை அறிந்து கொண்ட பின்னர் அவர் என்ன செய்தார், கத்தியை தூக்கி போட்டுட்டு ஆவிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொண்டார். இதுதானே மாற்றம். இன்னைக்கு எந்த தெய்வத்துக்காக நம்ம எதை செய்கிறோம்? இன்னைக்கு மத கலவரங்களை உட்படுத்துகிற, அடுத்தவர்களை அவமானப்படுத்துகிற எல்லா தலங்களையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க செய்யக்கூடிய அந்த செயல் யாரை இழிவுபடுத்துகிறது அப்படின்னா, அவர்கள் சான்று பகர்கிற தெய்வத்தை இழிவுபடுத்துகிறது. அவர்கள் தெய்வத்தை இழிவுபடுத்தும் செயலை அவர்களே செய்து அவர்களே அழிவுக்குள்ளாக போகிறார்கள். இதுதான் வேதமும் சொல்லுது. எசையா 26 சொல்லுது, 10வது இறைவசனத்தில், கொடியவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டினாலும், பாருங்க, அவர்கள் நேரியன செய்ய கற்றுக்கொள்வதில்லை, நேர்மை நிறைந்த நாட்டில் அவர்கள் அநீதி செய்கின்றனர், ஆண்டவரின் மாட்சியை அவர்கள் காண்பதில்லை. 13வது இறைவசனம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை தவிர வேறு தலைவர்கள் எங்கள் மேல் ஆட்சி செலுத்தினார்கள், ஆனால் உமது பெயரை மட்டுமே நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் மேலே யார் ஆட்சி செலுத்தினாலும் நாங்கள் போற்றக்கூடியது ஒரே ஒரு தெய்வத்தை தான், நாங்கள் உமது பெயரை மட்டுமே நாங்கள் போற்றுகிறோம். இது விழியத்தில் ஏதோ புதுசாக வந்த விஷயம் இல்லை, அதிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியம். இன்றைக்கி உலகம் முழுமைக்குமாக கிறிஸ்தவ மதம் வந்து முதல் தரத்தில் நின்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா, அதற்கு அடிப்படை காரணம் எல்லாரும் உணர வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் இந்த விஷயந்தான். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கடவுள் கொடுக்குற ஒரு கட்டளை இதுதான். உமது பெயரை மட்டுமே நாங்கள் போற்ற வேண்டும் என்கிற கட்டளையை தான் கடவுள் கொடுக்குறாரு. அடுத்தது, அவர்கள் செத்து மடிந்தார்கள், இனி உயிர் வாழ மாட்டார்கள், அவர்களின் நிழல்கள் உயிர் பெற்று எழமாட்டா. யார் இந்த காரியங்களை கை கொண்டு மனிதத்தை சிதைக்கிறவர்கள், தீமையை ஏற்படுத்துகிறவர்கள், கடவுளுடைய அந்த உண்மைத்தனத்தை உணர மறுக்கிறவர்கள், அவர்கள் கொடியவர்கள் என்று சொல்லி கடவுள் இரக்கம் காட்டினாலும் அந்த இரக்கத்தை நேரிய வழியில் எடுத்து செல்லாத கயவர்கள் என்ன செய்ய போகிறாங்க? அவர்கள் உயிர் வாழ மாட்டார்கள், அவர்கள் நிழல்கள் உயிர் பெற்று எழ மாட்டார், ஏனெனில் நீர் அவர்களை தண்டித்து அழித்து விட்டீர், அவர்களை பற்றிய நினைவுகள் யாவற்றையும் இல்லாதொழித்தீர். இன்னைக்கு இதுதான் நடக்கப் போகிறது. ஆகவே என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்து நிற்பதில் நம்ம ஒருபொழுதும் தயக்கம் வேண்டாம் இல்லாமல் நம்ம ஆண்டவரை நம்பிய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல வேண்டும். ஆனாலும் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். எப்படி அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார்? தன்னை தாரை வார்த்து கொடுத்ததுனால உயிருடன் எழுப்பப்பட்டார். அப்போ நாமும் கூட எவ்வளவுதான் தீமைகள் நம்மை சுற்றி கொண்டிருந்தாலும், நாம் தீமையை பார்த்துட்டு நாம் தீமைக்கு அடிகோலிடக்கூடாது. இயேசு வாழ்ந்த பொழுது பரபாஸ் அங்கே அந்த யூத இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போராளியாக நின்று கொண்டிருந்தார். யூத அந்த மனுஷனைப் போல, பரபாஸை போல, இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த இடத்துல இருந்தாங்க, கத்தியோடும் வாளோடும் போராடி கொண்டிருந்தாங்க. இயேசுவுக்கும் அழைப்பு வந்தது, நீயும் வா கத்தி எடு, இப்படி பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறிய. ஆனால் இயேசு தந்தையினுடைய வழியை விட்டு விலகி போகவில்லை. அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் உலகெங்கிலும் நிறைந்து நின்று கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் அப்படிப்பட்ட அந்த வெற்றியடைகிற நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து இன்னும் அதிகமாய் செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக கட்டப்படுகிற எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிற அந்த நிலை அல்ல, மாறாக ஆத்மாவிலே நிறைவை காண செய்கிற நிலை. தொடக்க நூல் 27 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது பாருங்க, உடனே அந்த பெண்ணை அவளிடம் அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு, ஏனெனில் அவன் ஒரு இறைவாக்கினன், அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய், அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி. இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆபிரகாமினுடைய மனைவியை வந்து அரசன் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு, அழகில் அவ தங்கச்சின்னு சொல்லி விட்டுட்டார் இவர். அதனால் அவன் தங்கச்சி தானேன்னு கூட்டிகிட்டு கொண்டு வச்சு கடைசியில் மனைவி என்று தெரிந்த உடனே இந்த செய்தி, அவள் வந்து அவளுடைய மனைவி, அதனால் கணவன்கிட்ட அனுப்பிவிடு. பாருங்கள், கடவுளுடைய செய்தி இந்த இடத்துல எப்படி வருது பாருங்கள், ஒரு நீதியின் தேவனாக அவர் வெளிப்படுறார். அதனால தான் கடவுள் வந்து இரக்கம் காட்டுகிற, எந்த சூழலிலும் உன்னுடைய மனித நிலையை விட்டு இறங்கி வராத ஒரு நிலையை நீ பிடித்துக்கொள். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மகிட்ட கேட்குற. இன்றைக்கி மதங்களின் பேரால் அவங்க மனித நிலையை விட்டு இறங்கி வராங்க. அயலார் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கையோடு இருக்கட்டும், அது கடவுளுடைய பிரச்சனை, அவங்களுக்கு எப்படி தீர்ப்பளிப்பது என்னுடைய பிரச்சனை அல்ல. நான் என்னுடைய தெய்வம் சரியானவர் என்று சொல்லத்தான் நான் அறிக்கை செய்யத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்தவர் பேய் என்று பிசாஸ் என்று சொல்ல நான் அழைக்கப்படவில்லை, அது கடவுளுடைய வேலை, அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆகவே நாம் நம்முடைய நிலையிலிருந்து நாம் சரியானவற்றை செய்கிற பொழுது கடவுள் நீதியுள்ள பிள்ளைகளோடு அவர் உறவாடுகிறார், நீதியுள்ள பிள்ளைகளுடைய மன்றாட்டை கேட்கிறார். அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய், இன்றைக்கி இந்த சமூகம் பிழைக்க நாம் இணைந்து செயல்படணும். எல்லோருமே நீதியை கை கொண்டு நம்ம கடந்து செல்லணும். ஆகவே அநீதி நிறைந்த உலகத்தில் அநீதியை கண்டு நானும் அந்த பக்கம் போய் நின்றுவிட்டால் எனக்கு என்ன என்று கேட்டுவிடாதபடி பிசாசு உங்களை அழைத்து செல்வான். அந்த வழியில் செல்லாதபடி உங்களை ஞானத்தோடு காத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் விரும்புகிற அந்த புது உலகத்தை படைக்க, உயிரையும் கொடுக்க, இரத்தத்தை சிந்த நீ தயாராக இருக்கிறாயா? அப்படி நீ இரத்தம் சிந்தி இந்த உலகத்திலே மடிந்தாலும் நீ மீண்டும் உயிருடன் எழுப்பப்படுவாய் என்பதை மறந்து போகாதே என்கிற செய்தியை உரக்க சொல்லுகிற இந்த சிந்தனையை உள்ளத்திலே கேட்டு எல்லாம் முடிந்ததென்று விட்டுவிடாமல் வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் இதற்கு உயிர் கொடுக்க முயற்சி செய்வோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை உயிரோடு ஒரு நாள் எழுப்பி ஆசீர்வதிப்பார். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.